பேரன்பு ஆயுதம். அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தெருத்தெருவாகப் போய் யாச்சகம் கேட்டு தனது சேவை மையங்களுக்கு நிதி திரட்டுவது தெரேசாவின் வழக்கம். பொதுவாக காலை நேரத்தில் எல்லோரும் நல்ல மனநிலையோடு இருப்பார்கள். உதவி கேட்டால் மறுக்க மாட்டார்கள் என்பது தெரேசாவின் எண்ணம். ஒரு நாள் காலை வழக்கம்போல கல்கத்தா நகரின் தெரு ஒன்றுக்குள் நுழைந்தார் தெரேசா. கடைக்கடையாக உதவி கேட்க ஆரம்பித்தார். சிலர் கொடுத்தனர், சிலர் நாளை வாருங்களம்மா என்றனர். இன்னும் சிலர் இப்பொழுதுதான் கடையை திறந்தேன், இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கவில்லை, சிறிது நேரம் கழித்து வாருங்களேன் என்றனர். இறுதியாக ஒரு கடைக்கு முன்னால் நின்று யாச்சகம் கேட்டார். கடைக்காரர் அவரை பார்த்தும் பார்க்காதது போல் நின்றபடியே வெற்றிலைப் பாக்கை மென்று கொண்டிருந்தார். தொடர்ந்து தெரேசா குரலை எழுப்பிக் கொண்டே இருந்தார். ஆனால் கடைக்காரரோ சைகையால் அவரை போகச் சொல்லி விரட்டினார். ஆனாலும் நகராமல் கடை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார் தெரேசா. போமா, போ, ஒன்னும் தர முடியாது, போ என்று விரட்டினார் கடைக்காரர். ஆனாலும் விடாமல் கடைக்காரரிடம் இருந்து எதையாவது வாங்கிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் தெரேசா. விடுதியில் இருக்கும் என் குழந்தைகளுக்காக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றபடி கையை நீட்டிக்கொண்டே நின்றார் தெரேசா. கடைக்காரர் தெரேசாவை கோபமாக பார்த்துவிட்டு தெரேசாவின் நீட்டிய கையில் வெற்றிலை எச்சிலை துப்பினார். தெரேசாவின் கைகளில் அவர் மென்று துப்பிய வெற்றிலைச் சக்கையும் எச்சிலும் வந்து விழுந்து வழிந்து கொண்டிருந்தது. அப்போதும் மனம் தளரவில்லை. தெரேசா அருவறுப்பாகவும் அதை நினைக்கவில்லை. மிக்க நன்றி, இப்போது நீங்கள் அளித்த உதவி இது எனக்கு. விடுதியில் இருக்கும் என் குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று இன்னொரு கையை நீட்டினார். அதிர்ச்சியாக இருந்தது கடைக்காரருக்கு. இப்படி ஒரு சகிப்புத்தன்மை கொண்ட மனிதரை அப்போதுதான் முதன்முறையாக சந்தித்திருக்கிறார் அந்த கடைக்காரர். அடுத்த நொடி கல்லாப்பெட்டியில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து பையில் போட்டு தெரேசாவின் நீட்டிய கைகளில் வைத்துவிட்டார். இறுதி வெற்றி தெரேசாவுக்குத்தான். இப்படி தெரேசாவின் ஒவ்வொரு வெற்றியிலும் பல அவமானங்கள் பின்னணியில் இருந்தன. தான் எப்படி உதவியை பக்குவமாக கேட்பாரோ அதே பக்குவத்தை மற்ற சகோதரிகளுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் சொல்லிக் கொடுத்திருந்தார். பொதுமக்களிடம் சென்று உதவி கேட்கும்போது அவர்கள் தராத அல்லது தரமறுக்கும் பட்சத்தில் அவர்களை எந்த விதத்திலும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டுத்தான் வரவேண்டும். கனிவாக பேச வேண்டும், பக்குவமாக உதவி கேட்க வேண்டும் என்பார் தெரேசா. 60களின் ஆரம்பத்தில் சிறுவர்களுக்கென்று தனியே பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் தெரேசா. அதற்காக பல முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அவை எதுவுமே நடக்கவில்லை. ஆனாலும் முயற்சியை மட்டும் அவர் கைவிடவில்லை. பொறுப்பான நபர் ஒருவரிடம் அந்த பணியை ஒப்படைத்துவிட்டு மற்ற பணிகளில் மூழ்கினார். அந்தக் கனவு 1963 நிறைவேறியது. ஜூலியன் ஹென்றி மற்றும் பிஷப் ஹால்வர்ட் டிசுசோ ஆகியோரது உதவியுடன் சிறுவர்களுக்கான பிரத்யேக பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. மாணவர்களுக்கு வெள்ளைச் சட்டையும் அதே நிற கால்சட்டையும் தரப்பட்டன. அவர்களுக்கு தச்சுவேலி சொல்லித்தரப்பட்டது. ஆண்ட்ரூ என்பவர் தலைமையில் இந்த பள்ளி செயல்பட ஆரம்பித்தது. 1967 ரோமன் கத்தோலிக்க சபை அங்கீகாரம் அளித்தது. நம்முடைய நண்பரோ அல்லது உறவினரோ விலை உயர்ந்த பரிசு ஒன்றை மிகவும் விரும்பிக் கொடுத்தால் என்ன செய்வோம்? முதலில் தயங்குவோம். அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினால் அவரது அன்புக்கு கட்டுப்பட்டு அதனை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தெரேசா அப்படிப்பட்டவர் அல்ல, மிகவும் வித்தியாசமானவர். 1964 போப்பாண்டவர் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தார். அதிபர் லிங்கன் கான்டிவெல் என்கின்ற விலையுயர்ந்த காரை பரிசாக அளித்தார். அதனை போப்பாண்டவர் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வரும்போது பயன்படுத்திக் கொள்வதற்காக அனுப்பி வைத்தார். அதேபோல இந்தியா வந்தபோது அந்த காரைத்தான் பயன்படுத்தினார். இந்தியாவை விட்டு கிளம்பும்போது அந்த காரை தெரேசாவுக்கு அன்பு பரிசாக அளிக்க விரும்பினார். ஆனால் அப்படிப்பட்ட சொகுசு காரில் பயணம் செய்வதில் தெரேசாவுக்கு சிறிதளவும் நாட்டமில்லை. ஆனாலும் அதனை மறுக்கவும் விரும்பவில்லை. அதனை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். இது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏழைகளை ஏந்திக் கொள்கிறேன், அவர்களுக்காக நான் உழைக்கிறேன், நன்கொடை கொடுங்கள் என்று ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டு இன்னொரு பக்கம் சொகுசுக்காரில் பயணம் செய்ய ஆசைப்படுகிறாரே என்று பேசிக்கொண்டனர். ஆனால் அடுத்த நிமிடம் அந்த காரை ஏலத்திற்கு விட ஏற்பாடு செய்தார். நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட இருப்பதால் அதனை அதிக விலைக்கு ஏலம் கேட்குமாறு கோரிக்கை விடுத்தார் தெரேசா. அந்த பணத்தை அப்படியே அறக்கட்டளை நிதியில் சேர்த்து கொண்டார். இது பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்த சம்பவம். அந்த காரி மட்டுமல்ல, தனக்கு அன்பளிப்பாக வருகின்ற அத்தனை பொருட்களையும் ஏலம் விட்டு அந்த பணத்தையும் அறக்கட்டளை நிதியில் சேர்த்து விடுவது தெரேசாவின் வழக்கம். ஒருமுறை தொழிலதிபர் ஒருவர் அதிக தொகையை தெரேசாவிடம் நன்கொடையாக கொடுத்துவிட்டார். அதனை ஏதாவது உபயோகமாக பயன்படுத்த வேண்டும், அது ஏராளமான மக்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்று யோசித்தார் தெரேசா. அப்போது கல்கத்தாவில் தொழுநோய் அதிகமான நபர்களை தாக்கியிருந்தது. இதில் பெரிய பிரச்சனையே தொழுநோய் யாருக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதுதான். அதனை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்காக ஒரு கருவி இருந்தது தெரேசாவின் கவனத்திற்கு வந்தது. அதனை வாங்கி வைத்துவிட்டால் எல்லோருக்கும் இலவசமாக சோதனை செய்யலாம், அதன் மூலம் தொழுநோய் உள்ளவர்களுக்கு சிகிச்சையும் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார். அதன்படியே அந்த கருவியை வாங்கினார் தெரேசா. இந்த இயந்திரம் தனது சேவையை தொடங்கிய தினத்தன்று வாசலில் ஏராளமான ரிக்ஷா ஓட்டுநர்களும் கூலி தொழிலாளர்களும் பளுதூக்கும் தொழிலாளர்களும் வாசலில் காத்து கொண்டு இருந்தனர். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் தொழுநோய் வேர்விட்டு பரவி இருந்தது. இந்த இயந்திரம் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. இப்படி குடிசைவாசிகளுக்காக தனது முழு நேரத்தையும் ஒதுக்கிச் செயல்பட்டதால் தெரேசாவை குடிசை சகோதரி என்றே மக்கள் அழைக்க ஆரம்பித்தனர். கல்கத்தாவை மட்டுமே கவனித்து வந்த தெரேசாவின் கண்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளையும் பார்க்க நினைத்தது. இந்தியா முழுக்க எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும், எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் தான் நேரில் சென்று உதவ வேண்டும், அறக்கட்டளை மூலம் சேவை மையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் தெரேசா. ரயிலில் பயணம் செய்ய அவருக்கு மனம் இடம் கொடுத்தாலும் உடல் இடம் கொடுக்கவில்லை. விமானத்தில் பயணம் செய்ய பணம் இடம் கொடுக்கவில்லை. அரசாங்கத்தை நீங்களே நேரில் அணுகினால் நிச்சயம் உதவி கிடைக்கும் என்றனர் அருகிலிருந்தவர்கள். ஆனால் அதற்கு தெரேசா முதலில் தயங்கினார். இதற்கு காரணமும் இருந்தது. தனது அறக்கட்டளை சார்பாக பள்ளி ஒன்றினை உருவாக்கியபோது அரசிடமிருந்து உதவிகளைக் கேட்டு அரசு கல்வி அலுவலர் ஒருவரை சந்தித்து பேசினார் தெரேசா. அப்போது பள்ளி தொடங்கி ஓராண்டு முடிவதற்குள் அரசால் எந்தவித உதவியையும் செய்ய முடியாது என்றும், அதன் பிறகு வேண்டுமானால் அரசு உங்களுடைய பள்ளியின் தரத்தை பார்த்து உதவி செய்வது குறித்து பரிசீலனை செய்யலாம் என்று சொன்னார் அந்த நிர்வாகி. மேலும் அரசு உதவி செய்ய ஆரம்பித்த பிறகு நீங்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்றும், முக்கியமான விஷயங்களில் அரசின் முடிவுதான் இறுதியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இது தெரேசாவை மிகவும் அதிருப்தியடையச் செய்தது. என்னுடைய சுதந்திரத்தை தடை செய்யும் எந்தவிதமான உதவியும் தேவையில்லை என்று உறுதிபடக் கூறிவிட்டார். அப்போது எடுத்த முடிவு தெரேசாவின் நினைவுக்கு வந்தது. ஆனாலும் எல்லோரும் வலியுறுத்தியதை அடுத்து நாடு முழுக்க விமானத்தில் இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை அணுகினார் தெரேசா. வழக்கம்போல் அரசாங்கத்திடமிருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை. ஆனால் அதற்காக தெரேசா கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. மீண்டும் அரசை அணுக முடிவெடுத்தார். ஆனால் இந்த முறை கொஞ்சம் அதிரடியாக. எனது விமானப் பயணச் செலவுகளுக்காக இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஹேர் ஹோஸ்டஸாக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று கடிதம் எழுதினார். உடனடியாக அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைத்தது. இந்தியா முழுக்க எங்கு வேண்டுமானாலும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் இலவசமாக பயணிக்கலாம். இதற்காக எந்த பிரதி உபகாரமும் செய்யத் தேவையில்லை. அந்த தினத்திலிருந்து தொடர்ந்து இந்தியா முழுக்க இலவசமாக பயணம் செய்து தனது சேவையை தொடங்கினார் தெரேசா. தெரேசா சேவைகளுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் போப்பாண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். தெரேசாவின் அறக்கட்டளையின் சார்பாக உலகம் முழுவதும் சேவை மையங்களை அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு தேவையான உதவிகளை வாட்டிக்கன் நிர்வாகம் செய்யும். போப்பாண்டவரின் இந்த அறிவிப்பு தெரேசாவை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தம்முடைய சேவை உலக அளவிற்கு விரிவடையப் போகிறது என்று ஆனந்தப்பட்டார். 1965 ஜூலை மாதத்தில் கன்னியாஸ்திரிகள் 5 பேருடன் வெனிசுலா சென்றார் தெரேசா. அங்குள்ள பெண்களுடன் நிறைய பேசினார். அவர்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிந்தார். சில அடிப்படை விஷயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 1968 ரோம் நகரில் இருக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்தார். குறிப்பாக குடிசைப் பகுதிகளில் சென்று தங்கி சேவை செய்தார். அங்குள்ள குழந்தைகளுக்கு பாடம் சொல்லியும் கொடுத்தார். அதே ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டுமென்று அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கு இருக்கும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், சிறைக்கைதிகள் மற்றும் அன்புக்கு ஏங்கும் அனாதை குழந்தைகள் ஆகியோருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜூலை மாதம் 1970 தெரேசாவுக்கு 5 கன்னியாஸ்திரிகளுடன் ஜோர்டான் நாட்டுக்குச் சென்றார். அங்குள்ள அகதிகளுக்கு பணிவிடை செய்தார். அடுத்ததாக இங்கிலாந்திற்கு பயணம் செய்தார். அங்கு லண்டனில் இருக்கும் ஒரு முக்கியமான பகுதியில் பொதுமக்கள் பலரும் சாலையோரத்தில் மிகவும் மோசமான நிலைமையில் வாழ்ந்து வந்தனர். இதை பார்த்ததும் தெரேசாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாகிவிட்டது. மீண்டும் நன்கொடை ஆயுதத்தை எடுத்தார். அவர்களுக்கு இருப்பிடங்களை அமைத்துக் கொடுக்கும் பணியை நிறைவேற்றினார். இது அங்கு பெரும் வரவேற்பை பெற்றது. ஏராளமான நிதி நன்கொடையாக கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு இன்னொரு மோசமான பகுதியை சரிசெய்தார் தெரேசா. அதே ஆண்டில் வங்கதேசத்தில் புயல் தாக்கியதில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தனர். உடனடியாக ஏராளமான கன்னியாஸ்திரிகளுடன் அங்கு சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஜனவரி மாதம் 4 1970 அன்று தெரேசாவின் சகோதரி அகாழ்விடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் அவருடைய தாயார் பெர்னாயின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக எழுதப்பட்டிருந்தது. மேலும் இறப்பதற்கு முன்னர் ஒருமுறையாவது தெரேசாவை பார்த்துவிட வேண்டுமென்று பெர்னாய் விரும்புவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. அல்பேனிய அரசு தெரேசா விரும்பினால் அவருடைய தாயை பார்க்க வரலாம் என்றும், அதே சமயம் அல்பேனியாவுக்குள் வந்த பிறகு திரும்ப வெளியேற அனுமதிப்போம் என்று உறுதியாகச் சொல்ல முடியாது என்றது. இதனால் அல்பேனியாவுக்குச் செல்ல வேண்டாம் என்று கனத்த இதயத்தோடு முடிவு செய்தார் தெரேசா. இந்த சம்பவம் நடந்த 2வது வருடம் தெரேசாவின் தாயார் இறந்து போனார். அதற்கு அடுத்த வருடமே தெரேசாவின் சகோதரி அகாவும் இறந்து போனார். 1971 மேற்கு பாகிஸ்தானில் நடந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக தெரேசா தனது சகோதரிகளான கன்னியாஸ்திரிகளுடன் அங்கு சென்றார். டாக்கா உள்ளிட்ட பல பகுதிகளில் சேவை மையங்களை உடனடியாக ஆரம்பித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உதவி செய்தார். மேலும் ஆதரவற்ற பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு வசதியாக சில சிறு தொழில்களையும் கற்றுக் கொடுத்தார். சில மருத்துவ சிகிச்சை முறைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தெரேசாவின் சேவையை பாராட்டும் விதமாக 23வது போப்பாண்டவர் 1971 அமைதி விருதினை வழங்கினார். அவருடைய சேவைக்கு மேலும் அங்கீகாரம் கிடைத்துக்கொண்டே இருந்தது. அதனால் தனது சேவை வேகத்திற்கு எந்த சமயத்திலும் தடை போடவே இல்லை. உலக அமைதிக்கான நேரு விருது 1972 தெரேசாவுக்கு வழங்கப்பட்டது. 1973 எத்தியோப்பியாவிற்கு சென்று வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார். 1973 ஜோர்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, பங்களாதேஷ், மொரீஷியஸ், இஸ்ரேல், ஏமன், பெரு உள்ளிட்ட நாடுகளில் தனது சேவை மையங்களை ஆரம்பித்தார் தெரேசா. கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பித்தன அறக்கட்டளையின் பணிகள். நாடுகளைத் தாண்டி கண்டங்களுக்கு விரிய ஆரம்பித்தது. ஆசியா, ஆப்பிரிக்கா, போலந்து, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளிலெல்லாம் இவருடைய சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டன. 1977 ஆந்திர பிரதேசம் கடும் புயலால் தாக்கப்பட்டபோது அங்கு தெரேசாவும் அவரது சகோதரிகளும் விரைந்து சென்று உதவி செய்தார்கள். 28 1978 தனது பிறந்த ஊரான ஸ்கோப்ஜிக்கு யுகோஸ்லேவிய அழைப்பின் பேரில் சென்றார் தெரேசா. அவரது வருகையை ஸ்கோப்ஜி கொண்டாடி மகிழ்ந்தது. என் சொந்த ஊருக்குள் மீண்டும் காலடி எடுத்து வைத்தபோது என்னையும் மீறி என் உடல் சிலிர்த்தது. 1978 மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அப்போது கட்டாய மதமாற்றத்துக்கு தடை விதிக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஏற்கனவே சில இடங்களில் இந்துக்களை மதமாற்றம் செய்கிறார் தெரேசா என்கின்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. இதனால் தெரேசாவின் சேவை சந்தேகத்திற்கு ஆளானது. சின்னதும் பெரியதுமாக தடைகள் வர ஆரம்பித்தன. தெரேசாவிற்கு குழப்பம். பகிரங்கமாக விளக்கம் கொடுத்தால் அரசுக்கு எதிரானது போல தோற்றம் உருவாகிவிடும். பிரதமரை நேரில் சந்தித்து பேசினாலும் கூட தவறாகவே புரிந்து கொள்ளப்படும். என்ன செய்வது? நேராக பிரதமருக்கு கடிதம் எழுதினார் தெரேசா. அதில் மசோதாவுக்கு எதிராக தனது அதிருப்தியை எழுதினார். அதன் பிறகு தெரேசாவின் பணிகளுக்கு இருந்த சின்ன சின்ன தடைகளும் நீங்கின. 1979 தெரேசாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டே இந்தியாவின் உயரிய விருதாக மதிக்கப்படும் பாரத ரத்னாவும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஜப்பான் ஃபேமிலி லைஃப் அசோசியேஷன் என்கின்ற அமைப்பு விடுத்த அழைப்பினை ஏற்று ஏப்ரல் மாதம் 1981 ஜப்பானுக்குச் சென்றார் தெரேசா. அங்கு டோக்கியோவில் சேவை மையத்தை ஆரம்பித்தார். மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேவை இல்லம் அது. தொடுநோயாளிகளுக்கான வாம்பிரன் என்கின்ற கேப்சூல் மாத்திரை லட்சக்கணக்கில் ஸ்விஸ் நாட்டு நிறுவனம் ஒன்று நன்கொடையாக கொடுத்தது. எத்தியோப்பியாவில் வறட்சி தாக்க இருந்தபோது தெரேசா விடுத்த வேண்டுகோளை ஏற்று 5,000 டன்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அங்கு அனுப்பப்பட்டன. எல்லா நாடுகளும் இரத்தின கம்பளம் விரித்து வைத்துக் கொண்டு தெரேசாவை வரவேற்றுக் கொண்டிருக்கும்போது அவருக்கு சீனாவுக்குச் சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது. முதலில் இந்த அழைப்பை அவர்கள் அலட்சியம் செய்துவிட்டனர். ஆனாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தார் இவர். 1988 தென்னாப்பிரிக்கா சென்றார் தெரேசா. அங்கு நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது. எனக்கு வெள்ளை, கருப்பு, பச்சை, மஞ்சள் என்கின்ற எந்தவிதமான நிறபேதமும் கிடையாது. நாம் எல்லோரும் அன்பை பெறுவதற்காக, அன்பு செலுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேசினார் தெரேசா.